إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد தக்வாவின் ஒளியும் பாவங்களின் இருள்களும் என்ற தலைப்பில் இந்த ரமலானிலே நாம் ஒரு தொடர் உரையை ஆற்றி வருகிறோம். அதிலே இரண்டாவது பகுதி இது. தக்வாவை பொறுத்தவரையில் சென்ற பாடத்திலே நாங்கள் அவதானித்த விடயம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா படைத்த முழு மனித சமுதாயத்திலும் அவனை அஞ்சி நடக்கக்கூடிய மனிதர்களாக அந்த மனிதர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துகிறார். அதன் அங்கமாகத்தான் முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திற்கும் அதேபோன்று எங்களுக்கும் அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய ஒரு வசியத், ஒரு கட்டாயமான ஒரு உபதேசம் என்னவென்றால், நீங்கள் அனைவரும் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்பதாகும். நாம் அல்லாஹுக்கு அஞ்சு செயல்படுவதால் அல்லாஹினுடைய ஆட்சியில் எந்த ஒன்றும் கூடுவது கிடையாது. நாம் அவனை அஞ்ச மறுப்பதால் அவனை அஞ்சாமல் பாவம் என்ற இருள்களிலே போய் விழுவதால் அல்லாஹினுடைய ஆட்சியில் எந்தவிதமான குறைபாடும் ஏற்படப் போவதும் கிடையாது. இதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல வசனங்களிலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அடுத்ததாக இந்த தக்வா, இதற்குரிய ஒரு சில உதாரணங்களை இந்த இடத்திலே நாம் பார்ப்பது என்பது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த உதாரணத்தை பெறுவதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 2743 இலக்கத்திலே வரக்கூடிய ஹதீஸ். இது ஒரு நீளமான ஒரு செய்தி. இதனுடைய சுருக்கத்தை மட்டும் நான் இந்த இடத்திலே சொல்லிக்காட்ட விரும்புகிறேன். இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை, முற்காலத்திலே நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அது என்னவென்றால், மூன்று பேர் ஒரு பயணம் மேற்கொள்கிறார். அவர்களுடைய அந்த பயணம் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே திடீரென்று மழை குறுக்கிடுகிறது. எனவே அந்த மலையில் நனையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மலையின் குகையிலே அவர்கள் ஒதுங்குகிறார். மலையில் நனையாமல் மலையின் குகையிலே அவர்கள் நுழைகிறார்கள் அந்த மலையிலிருந்து தப்புவதற்காக. அந்த குகைக்குள் அவர்கள் நுழைந்ததற்கு பிறகு திடீரென்று ஒரு கல் வந்து அவர்கள் எந்த வாயிலினால் அந்த குகைக்குள் நுழைந்தார்களோ அந்த வாயிலை அப்படியே அடைத்து விடுகிறது. அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த கல்லை அசைத்து பார்க்கிறார்கள், அந்த கல் அசைவதாக தெரியவில்லை. ஒரு பிரமாண்டமான ஒரு கல். எனவே இத்தோடு தங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு ஏற்பட்டு விட்டது என்று அவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலேதான் அவர்களுக்கு ஒரு சிந்தனை தோன்றுகிறது. தங்களுக்கு மத்தியிலே ஒரு ஆலோசனை அவர்கள் செய்து கொள்கிறார்கள். ஏனென்றால் இந்த குகைக்குள் நாங்கள் இப்போது மாட்டிக்கொண்டோம், இதனுடைய வாயிலை எங்களால் திறக்க முடியவில்லை, பெரிய ஒரு கல் வந்து அடைத்திருக்கிறது. இதே நிலைமையில் நாங்கள் இருந்தால் கொஞ்ச நாட்களில் நாங்கள் எங்களுடைய உயிரை விட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். யாரும் இதனை கவனிக்கவும் மாட்டார்கள். நாம் சப்தமிட்டால் கூட அது விளங்காது. வானம் கூட நமக்கு தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கிறது என்று அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒரு ஆலோசனை செய்து ஒரு முடிவை எடுக்கிறார். அவர்களுக்கு மத்தியிலே முன்வைக்கப்பட்ட ஆலோசனை என்னவென்றால், நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். எப்படி பிரார்த்தனை செய்வது என்றால், அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வினுடைய முகத்திற்காக நாம் வாழ்ந்த காலத்தில் என்ன ஒரு அமலை செய்தோமோ அந்த அமலை சொல்லிக்காட்டி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் என்று அவர்கள் முடிவெடுத்து கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனையை ஆரம்பிக்கிறார். அதிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருடைய அந்த பிரார்த்தனையையும் சொல்லி காட்டுகிறார். அதிலே முதலாமவர் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்னவென்றால், யா அல்லாஹ், எனக்கு 2 வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தார். அவர்களை என்னுடைய சொத்துக்களை விடவும் என்னுடைய பிள்ளைகளை விடவும் நான் அதிகம் நேசிக்கக்கூடியவனாக, அவர்களுடைய விடயத்திலே முன்னுரிமை கொடுக்கக்கூடியவனாக நான் இருந்தேன். நான் வளமையாக என்னுடைய ஆடுகளை மேய்க்கச் சென்றுவிட்டு மாலை நேரத்திலே திரும்பி வந்து அவைகளின் மூலமாக கிடைத்த அந்த பாலை முதலாவது என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் கொடுத்து விடுவேன். அதற்கு பிறகுதான் என்னுடைய பிள்ளைக்கோ என்னுடைய மனைவிக்கோ அல்லது நான் அருந்துவதோ அதற்கு பிறகுதான் நடக்கும். ஒருமுறை நான் இப்படி என்னுடைய கால்நடைகளை மேய்க்க சென்றுவிட்டு வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. நான் என்னுடைய பெற்றோர் குடிப்பதற்காக பால்களை கொண்டு வந்து பார்க்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் தூங்கிவிட்டார்கள். அவர்களுடைய தூக்கத்தை கெடுக்கவும் எனக்கு விருப்பமில்லை. அதே நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்காமல் நானோ என்னுடைய மனைவியோ என்னுடைய பிள்ளைகளோ அந்த பாலை குடிப்பதற்கும் எனக்கு விருப்பமில்லை. எனவே அவர்கள் எப்போது விழிப்பார்கள் என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதற்கிடையில் என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்திலே வந்து உணவு கேட்பதும் நான் கொடுக்காமல் இருப்பதும் மீண்டும் அவர்கள் கேட்பதும் நான் கொடுக்காமல் இருப்பதும் இப்படியே என்னுடைய போராட்டம் போய்கொண்டே இருந்தது. ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் என்னுடைய பெற்றோர் அவர்கள் விழிக்கவில்லை. நான் பெற்றோர் அதற்கு பிறகுதான் விழித்தார்கள். அதற்கு பிறகுதான் அவர்களுக்குரிய அந்த உணவை கொடுத்துவிட்டு எஞ்சிய உணவை நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் உட்கொண்டோம் என்று சொல்லிவிட்டு, யா அல்லாஹ், இதை நான் உனக்காக செய்திருந்தால், உன்னுடைய ஒரு அச்சத்தின் காரணமாக இதை நான் செய்திருந்தால், நாங்கள் இப்போது முகங்கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை, இந்த கல் வந்து எங்களை வெளியேறாமல் அடைத்திருக்கிறது, இதை நீ சற்று வெளியாக்கிவிடு, சற்று அகற்றிவிடு என்று அந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். அந்த கல் சற்று அகலுகிறது. எந்த அளவு அது அகலுகிறது என்றால், அவர்கள் உள்ளிருந்து வானத்தை சற்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அது சற்று நகர்ந்து விடுகிறது. இரண்டாம் அவர் ஒரு பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய சாச்சாவின் மகள் ஒருத்தி இருந்தாள், நான் அவளை, ஒரு ஆண் ஒரு பெண்ணை எந்த அளவு கடுமையாக நேசிப்பானோ அந்தளவு அதிகமாக நான் அவளை விரும்பினேன், நேசித்தேன், அவளை அடைய வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவளிடத்திலே நான் ஒரு முறை கேட்டேன், என்னுடைய விருப்பத்திற்கு இணங்குமாறு நான் கேட்டேன், அவள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. இப்படி ஒரு சில காலம் சென்றதற்கு பிறகு அவளுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது. அந்த கஷ்டத்தின் காரணமாக அவள் என்னிடத்திலே ஒரு சில பணங்களை வந்து அவளாக வந்து கேட்கிறாள். எனக்கு சிரமமாக இருக்கிறது, எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, பணம் தந்து உதவி செய் என்று அவள் என்னிடத்திலே கேட்கிறாள். நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டேன். இந்த சந்தர்ப்பத்தை வைத்து நான் அவளிடத்திலே பேரம் பேசினேன். நான் உனக்கு என்னுடைய இந்த பண உதவியை செய்தால் நீ என்னுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும், எனக்கு நீ இணங்க வேண்டும் என்று நான் அவளிடத்திலே கேட்டுக்கொண்டேன். அவளும் ஒத்துக்கொண்டாள். பிறகு அவளை தீண்டுவதற்கு நான் தயாரான அந்த சந்தர்ப்பத்திலே அவள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாள், இத்தகில்லா, யா அப்தல்லா, இத்தகில்லா, அல்லாஹினுடைய அடியானே, நீ அல்லாஹை பயந்துகொள், சரியான உரிமை இல்லாமல் என்னை நீ நெருங்காதே என்று அவள் என்னிடத்திலே சொன்னாள். எனவே நான் இவள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக, அல்லாஹை பயந்துகொள் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவளை விட்டு நான் ஒதுங்கி சென்று விட்டேன். யா அல்லாஹ், இதை நான் உனக்காக செய்திருந்தால், உனது அச்சத்தின் காரணமாக நான் இதனை செய்திருந்தால், இந்த நாங்கள் முகங்கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை வெளியாக்கு என்று அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். அந்த கல் சற்று அகன்றது, என்றாலும் அவர்களால் அந்த குகையிலிருந்து வெளியேற முடியவில்லை. மூன்றாவது ஒருவருடைய பிரார்த்தனையையும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறார் என்றால், யா அல்லாஹ், என்னிடத்திலே ஒரு வேலையால் இருந்தான், அவனுக்கு நான் ஒரு சில நெற்களை கூலியாக கொடுத்து வருவேன். அவன் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு முறை அவன் என்னோடு கோபித்துவிட்டு, என்னுடைய நான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நெற்கள் அடங்கிய அந்த கூலியை அவன் பெற்றுக்கொள்ளாமல் அவன் சென்று விட்டான். எனவே இதனை நான் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டு இதனை நான் பெருப்பிக்க விரும்பினேன். எனவே அந்த நெற்களை நான் மீண்டும், அதாவது விவசாயத்திலே போட்டேன், அது நல்ல விளைச்சலை கொடுத்தது. அதை மீண்டும் மீண்டும் நான் உற்பத்தி செய்தேன், அது நல்ல விளைச்சலை கொடுத்தது. அதற்கு பிறகு அந்த பொருட்களுக்காக வேண்டி, அந்த நெற்களுக்காக வேண்டி ஆடுகள் மாடுகள் இவைகளை வாங்கினேன். அந்த ஆடுகள் மாடுகள் கூட அதிகமாக பெருகிவிட்டது. மிக நீண்ட ஒரு காலத்திற்கு பிறகு அந்த மனிதர் என்னை தேடி வந்து என்னிடத்திலே சொன்னார், இத்தகில்லாஹ், நீ அல்லாஹை பயந்துகொள், நான் எப்போதோ உனக்கு வேலை செய்த ஒரு கூலி நீ எனக்கு தர வேண்டியிருக்கிறது, அதை நீ தா என்று அவர் என்னிடத்திலே கேட்டார். நான் அவரிடத்திலே சொன்னேன், போய் அதோ இருக்கக்கூடிய ஆடுகள், அதோ இருக்கக்கூடிய மாடுகள், இது எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள் என்று நான் அவரிடத்திலே சொன்னேன். அவர் என்னிடத்திலே திருப்பி கேட்டார், நீ என்னை வைத்து கிண்டல் செய்கிறாயா, கேலி செய்கிறாயா, என்னுடைய கூலி இவ்வளவு அதிகமில்லை, ஒரு சில நெற்கள் தான் எனக்குரிய கூலிகள், எனவே இவ்வளவு ஒரு பெரிய ஒரு சொத்துக்களை வைத்து கொண்டு இதை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறாயே, நீ என்னை வைத்து விளையாடுகிறாயா என்று அவர் என்னிடத்திலே கேட்டார். நான் சொன்னேன், இல்லை, இது எல்லாமே உன்னுடைய சொத்து தான், உன்னுடைய அந்த நெற்களை வைத்து நான் அபிவிருத்தி செய்ததுதான், இது எல்லாவற்றையும் நீயே எடுத்துக்கொள் என்று நான் அப்படியே கொடுத்து விட்டேன். அவரும் அதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார், எதையுமே விட்டு வைக்கவில்லை. இதை நான் உனக்காக செய்திருந்தால், உன்னுடைய அச்சத்தின் காரணமாக இதை நான் செய்திருந்தால், நாங்கள் இப்போது முகங்கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை விடுதலையாக்கு என்று அவர் பிரார்த்தனை செய்தார். அந்த கல் முழுமையாக அகன்றது. அவர்கள் வெளியேறிவிட்டு அந்த குகையிலிருந்து வெளியேறினார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லி முடித்தார். எனவே இந்த செய்தியிலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த மூன்று பேருடைய பிரார்த்தனைகளையும் நாம் எடுத்துக்கொண்டால், இந்த மூன்று பேருடைய அந்த தக்குவாவை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதிலே முதலாமவருடைய தக்குவாவை பொறுத்தவரையில், அல்லாஹ்வினுடைய அச்சத்தின் காரணமாக தன்னுடைய பெற்றோருக்கு உணவுகள் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக, தன்னுடைய பெற்றோர் உண்டதன் பின்னர் தான் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் உண்ண வேண்டும் என்று அவர் உறுதியாக இருந்ததன் காரணமாக அவருக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை அவர் பொறுத்து கொண்டார். பிள்ளைகளால் ஏற்பட்ட அந்த சோதனையை அவர் பொறுத்து கொண்டார். அவருடைய நோக்கம் அல்லாஹ்வினுடைய அச்சம், அல்லாஹ்வினுடைய திருப்தி அடைந்து கொள்வதுதான் அவருடைய நோக்கம். அவர் நாடியிருந்தால் அந்த பெற்றோர் தூங்கிவிட்டார்கள் என்ற அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு கொடுக்காமல் அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் தாராளமாக அந்த பாலை குடித்திருக்கலாம். ஆனால் அவர் செய்யவில்லை. அல்லாஹுக்கு பயந்து பெற்றோர்களுக்குரிய அந்த முன்னுரிமை அவர் கொடுத்தார். இது அந்த மனிதர் அல்லாஹினுடைய அச்சத்தின் காரணமாக ஒரு கஷ்டத்தை அவர் தாங்கிக் கொண்டதற்குரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. இரண்டாம் அவருடைய உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இவரை பொறுத்தவரையில் அல்லாஹினுடைய அச்சத்தின் காரணமாக பாவம் செய்வதற்குரிய சகல சூழ்நிலைகளும் அவருக்கு இசைவாக வந்ததன் பின்னரும், அந்த பாவத்திலே ஈடுபடுவதற்குரிய சகல வாய்ப்புகளும் அவருக்கு வந்ததன் பின்னரும், அல்லாஹுவை பயந்து அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தவில்லை. அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தாமல் அல்லாஹுக்காக அல்லாஹுனுடைய அச்சத்தின் காரணமாக அந்த பெண்ணை தீண்டாமல் அவர் விலகிவிட்டார். எனவே அல்லாஹுனுடைய அச்சத்தின் காரணமாக தன்னுடைய இச்சையை இவர் கட்டுப்படுத்தி இருக்கிறார். இதுவும் தக்வாவுக்குரிய மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. அதே நேரத்தில் மூன்றாம் வரை பாருங்கள், அல்லாஹுனுடைய அச்சத்தின் காரணமாக பெரிய அதிகமான தான் உருவாக்கிய சொத்துக்களை தன்னுடைய வேலையாளுக்கு அப்படியே கொடுத்து விடுகிறார். இதை நான் எடுத்தால் இது இவருடைய சொத்திலிருந்து உற்பத்தியானது, எனவே இது ஒரு வேலை எனக்கு கூடாதோ என்ற அச்சத்தின் காரணமாக அந்த சொத்துக்களை அவர் நெருங்கவே இல்லை. எவ்வளவு காலத்திற்கு பிறகு தன்னுடைய தொழிலாளி வந்து அந்த தன்னுடைய ஊதியத்தை கேட்ட அந்த சந்தர்ப்பத்திலே அவர் அப்படியே அந்த ஆடுகள் மாடுகள் அவருடைய அந்த சொத்திலே உற்பத்தியான சகல சொத்துக்களையும் அவர் அப்படியே கொடுத்து விட்டார். அல்லாஹினுடைய அச்சத்தின் காரணமாக ஒரு பெரும் தொகை செல்வத்தை அவர் இழக்கிறார். எனவே இந்த மூன்று பேருடைய இந்த உதாரணங்களும் தக்வாவுக்குரிய சிறந்த உதாரணம். இன்னொரு மேலதிகமான ஒரு விடயத்தை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் அல்லாஹினுடைய அச்சத்தின் காரணமாக தக்வாவின் காரணமாக செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறதே, இது அல்லாஹ்விடத்திலே மிக பெருமதி வாய்ந்தது, அது மிக மதிப்பு மிக்கது. அல்லாஹு தஆலா அதை கண்ணியமாக ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹினுடைய அச்சத்தின் காரணமாக செய்யப்படக்கூடிய ஒரு அமலாக இருக்கலாம், ஒருவர் ஒரு பாவத்தை விடுவதாக இருக்கலாம், அதே போன்று தன்னுடைய சொத்துக்களில் எதையாவது சரி அவர் இழப்பதாக இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் அல்லாஹினுடைய பயத்தின் காரணமாக அது நிகழுமாக இருந்தால் அது மிக பெருமதி வாய்ந்த ஒரு அமல். அது எந்த அளவு பெருமதி வாய்ந்தது என்றால், இந்த அமலை ஒரு இக்கட்டான ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் சொல்லி கேட்கலாம், யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதிலே நான் உனக்காக இப்படி ஒரு அமலை செய்தேன், அல்லது யா அல்லாஹ் உன்னுடைய அச்சத்தின் காரணமாக ஒரு பெரிய ஒரு பாவத்தை நான் அப்படியே கைவிட்டேன், யா அல்லாஹ் உன்னுடைய அச்சத்தின் காரணமாக எனக்கு வரவேண்டிய பெரிய ஒரு சொத்தை நான் இழந்தேன் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லி எங்களுடைய ஒரு இக்கட்டான ஒரு சந்தர்ப்பத்திலே பிரார்த்தனை செய்தால், அல்லாஹு தஆலா தக்வாவின் மூலமாக செய்த அந்த அமலுக்கு கூடுதலான மதிப்புகளை கொடுப்பதன் காரணமாக அதற்குரிய மதிப்புகளை கொடுத்து அல்லாஹு தஆலா எங்களுடைய அந்த கஷ்டமான நிலைமையிலிருந்து விடுதலையாக்க போதுமானவன் என்ற ஒரு விடயத்தையும் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். இது போன்று இந்த தக்வாவுக்குரிய அல்லாஹினுடைய அச்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய பல உதாரணங்களை நாங்கள் குர்ஆனிலும் பார்க்க முடியும், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலும் பார்க்க முடியும். எனவே இந்த தக்வாவை பொறுத்தவரையில், அல்லாஹினுடைய அச்சத்தை பொறுத்தவரையில், இது அல்லாஹு தஆலா எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கக்கூடிய மிக பிரதானமான கடமைகளிலே உள்ள ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இத்தகுல்லாஹ், அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள், இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், இத்தகூஹு, அவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களிலே எங்களுக்கு கட்டளைகளை பிறப்பிக்கிறார். ஒன்றல்ல இரண்டல்ல, சுமார் 60க்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹு தஆலா நேரடியாக எங்களுக்கு இந்த கட்டளையை பிரயோகிக்கிறார். மக்களே, நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள், விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹினுடைய அந்த அறைகூவல் அல் குர்ஆனில் அதிகமான இடங்களிலே இடம்பெற்றிருப்பதை எங்களால் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு ஓரிரு அல் குர்ஆனிய வசனங்களை மட்டும் சுருக்கம் கருதி இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தினுடைய 102வது வசனத்திலே சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன் இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். விசுவாசிகளே என்று அழைத்து அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, இத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி, அல்லாஹை அஞ்சக்கூடியவாறு நீங்கள் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த அல்லாஹினுடைய அச்சம் உங்களிடத்திலே வந்தால்தான் உண்மையான முஸ்லீமாக உங்களால் மாற முடியும். ولا تموتن الا وانتم مسلمون, நீங்கள் உண்மையான முஸ்லீம்களாகவே அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே அல்லாஹுவை அஞ்சக்கூடிய விதத்திலே அஞ்சுங்கள் என்று எதிர்பார்க்கிறார். நாம் மனிதர்களை அஞ்சுவதற்கும் அல்லாஹுவை அஞ்சுவதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹுவை அஞ்சுவதை பொறுத்தவரையில் அல்லாஹுவை நாங்கள் காண மாட்டோம், அல்லாஹுவை நாங்கள் பார்க்க மாட்டோம், ஆனால் அவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையிலே நாம் அல்லாஹுவை அஞ்சுவோம். நாம் எந்த இடத்திலே இருந்தாலும் அல்லாஹு தஆலா எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அமைப்பிலே அல்லாஹுவை அஞ்சுவது, இதுதான் அல்லாஹுவை அஞ்சுவதற்குரிய சரியான ஒரு தகுதி. மனிதர்களை அஞ்சுவதை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. மனிதர்களை அஞ்சுவதை பொறுத்தவரையில் அவருக்கு முன்னால் நாம் பயப்படுவோம், அவர் திரும்பி பார்க்காத சந்தர்ப்பத்திலே நாம் வேறு விதமாக நடந்து கொள்வோம், அல்லது அவர் இல்லாத சந்தர்ப்பத்திலே நாங்கள் வித்தியாசமாக நடந்து கொள்வோம். எங்களிடத்திலே எத்தனையோ விஷயங்களை நாங்கள் அவதானிக்கிறோம். உதாரணத்திற்கு, எங்களை கண்காணிக்கக்கூடிய ஒருவர் இருந்தால், எங்களை அவதானிக்கக்கூடிய ஒருவர் இருந்தால், அவர் இருக்கும்போது அவருடைய பார்வையிலே நாங்கள் ஒரு விதமாக நடந்து கொள்வோம். அவர் இல்லாத போது, அவர் கண்காணிக்காத போது நாம் நினைத்தது போல் நடந்து கொள்வோம். இது மனிதர்களுக்கு அஞ்சுகின்ற முறை. அதே நேரத்தில் ஒருவர் தன்னுடைய தந்தைக்கு பயப்படுகிறார், தந்தை ஏவிய விஷயத்தை அவர் செய்ய வேண்டும், அவர் தடுத்த விஷயத்தை அவர் செய்யக்கூடாது, தந்தைக்கு பயப்படுகிறார். ஆனால் எப்படி அவர் பயப்படுவார்? தந்தை முன்னால் இருந்தால் அவர் தடுத்த அந்த விஷயத்தை செய்ய மாட்டார். சில நேரங்களிலே தந்தை இல்லாத போது அவர் அந்த விஷயத்தை செய்வார். இது மனிதர்களுக்கு அஞ்சுவதற்குரிய உதாரணம். இந்த அமைப்பிலே நாங்கள் அல்லாஹுக்கு பயப்பட முடியாது. அப்படி பயப்படுவது என்பது அல்லாஹுவை உண்மையாக பயப்படுவதாக வராது. அல்லாஹுவை உண்மையாக அஞ்சுவதாக இருந்தால் மனிதர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கண்காணிப்பாளர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் எங்களை தட்டி கேட்கக்கூடிய தகுதியான ஒருவர் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அவர்கள் இல்லாத சூழ்நிலையிலும் நாங்கள் சரியாக அல்லாஹ் சொன்னதன் பிரகாரம் மார்க்கம் எங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கிறதோ அதன் பிரகாரம் நடப்பதுதான் அல்லாஹை உண்மையாக அஞ்சுவது. இதைத்தான் அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, விசுவாசிகளே அல்லாஹை நீங்கள் அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சுங்கள். அப்படி அஞ்சுபவர்தான் உண்மையான முஸ்லீமாக அவரால் திகழ முடியும். அந்த அச்சம் அல்லாஹைக்குரிய தகுதியான அச்சம் ஒருவரிடத்திலே இல்லை என்றால் அவரிடத்திலே அந்த உண்மையான அந்த தக்வாவை எதிர்பார்க்கவும் முடியாது, அவர் உண்மையான முஸ்லீமாக இருப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது. காரணம், அவர் மனிதர்கள் இருந்தால் சரியாக அமல் இபாதத்துகளை செய்வார், ஹராம்களை தவிர்த்து கொள்வார். மனிதர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில், தன்னை யாருமே கேட்க மாட்டார்கள் என்ற சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர் தாராளமாக அவருக்கு விருப்பப்பட்ட பாவங்களை செய்வார், அவர் தாராளமாக தனக்கு இடப்பட்ட கட்டளைகளை அவர் செய்யாமல் இருப்பார். அவர் இவர் உண்மையான முஸ்லீமாக இவரால் ஆக முடியுமா என்றால் ஒரு காலமும் முடியாது. உண்மையான முஸ்லீம் என்றால் அர்த்தம் என்ன? அவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர். அல்லாஹுக்கு கட்டுப்படுவது என்றால் மறைவான சந்தர்ப்பத்திலும் வெளிப்படையான சந்தர்ப்பத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பவன்தான் உண்மையான முஸ்லீம். அந்த உண்மையான முஸ்லீமாக ஒருவர் மரணிக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் அவரிடத்திலே எதிர்பார்ப்பது உண்மையான தக்வா. அந்த உண்மையான தக்வா சரியாக இருந்தால்தான் அவருடைய அந்த வெற்றி இலக்கை, சுவனம் என்ற வெற்றி இலக்கை தான் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்கின்ற அந்த வெற்றி இலக்கை அவரால் அடைய முடியும். எனவே அல்லாஹு தஆலா பல அல் குர்ஆனிய வசனங்களிலே அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற செய்திகளை சொல்கிறான். இன்னும் சில முக்கியமான ஓரிரு வசனங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களிலே நாங்கள் அவதானிக்கலாம். வகுலு கோலி ஹாதா அஸ்தஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.